பிபிலிய தேடல் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் உவமை பகுதி மூன்று. உன்னுடைய கவலைகள் தேவைகளின் போது நீ ஜெபிக்கின்றாய். உன்னுடைய மகிழ்வின் உச்சியிலும் வாழ்வின் நிறைவிலும் உன்னால் ஜெபிக்க முடிந்தால் அது எவ்வளவோ மேலானது.
ஜெபிப்பதை பற்றி புகழ்பெற்ற கவிஞர் கலீல் கிப்ரான் கூறியுள்ள வார்த்தைகள் இவை. அன்பு இதயங்களே, மனம் தளராது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்த இயேசு கூறிய நள்ளிரவில் நண்பர் என்ற உவமையையும் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற உவமையையும் கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகின்றோம். நள்ளிரவில் நண்பர் என்ற உவமையில் மூடிய கதவை தொடர்ந்து தட்டிக்கொண்டிருந்த நமது நாயகன் ஒரே இடத்தில் நின்று ஒரு சில மணித்துளிகளில் தன் தேவையை நிறைவேற்றிக் கொண்டார். லூக்கா 18 பிரிவில் நாம் சந்திக்கும் கைம்பெண்ணோ ஒரே நாளில் ஒரே இடத்தில் நின்றபடி தான் தேடியதை பெறவில்லை. பல நாட்கள், ஏன் பல மாதங்கள், பல ஆண்டுகள் விடாமுயற்சியோடு நீதிமன்றத்திற்கும் நடுவரின் வீட்டுக்கும் நடுவர் சென்ற அனைத்து இடங்களுக்கும் நடையாய் நடந்து சென்று தான் தேடியதை பெற்றார் இந்த கைம்பெண் என்பதை நாம் உணரலாம். எவ்வளவு காலம் இந்த கைம்பெண் தன் முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதை லூக்கா நற்செய்தி தெளிவாக சொல்லவில்லை. நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை என்ற ஒரே ஒரு குறிப்பை மட்டும் இந்த உவமையில் நாம் காண்கின்றோம். அன்பு இதயங்களே, ஏழைகளுக்கு நீதி கிடைக்க அல்லது அவர்கள் விண்ணப்பித்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நீதிமன்றங்களும் அரசு அலுவலகங்களும் எத்தனை காலம் எடுக்கின்றன என்பது நமக்கு தெரிந்த கதைதானே. இவர்களில் பலர் எதிர்பார்த்த நீதியான தீர்ப்புக்களோ விண்ணப்பித்திருந்த கோரிக்கைகளோ அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களை வந்தடைந்த செய்திகளையும் நாம் அவ்வப்போது கேட்டு வருகிறோம் இல்லையா? பல ஆண்டுகள் நீதிமன்றங்களின் வாசல்களிலும் அரசு அலுவலகங்களின் வாசல்களிலும் தவமிருந்து தங்கள் வேண்டுதல்களின் பலன்களை காண விளையும் பல கோடி ஆதரவற்ற ஏழை மக்களின் பிரதிநிதியாக இந்த உவமையின் நாயகியான கைம்பெண்ணை நாம் சந்திக்கின்றோம். அன்பு இதயங்களே, இந்த உவமையில் இயேசு நேர்மையற்ற நடுவரை பற்றி அதிகம் பேசியிருந்தாலும் மனம் தளராது மீண்டும் 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 நடுவரை சென்று சந்தித்த இந்த கைம்பெண்தான் இந்த உவமையின் நாயகி. அன்பு இதயங்களே, இஸ்ரேல் மக்கள் சமுதாயத்தில் வாழ்ந்த கைம்பெண்களின் நிலையை புரிந்து கொள்ள முயல்வோம். இவர்களை பற்றிய குறிப்புகள் பழைய ஏற்பாட்டில் 50 மேற்பட்ட இடங்களில் காணப்படுகின்றன. கைம்பெண்கள் இழிவாக நடத்தப்படுகின்றனர், அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதில்லை என்பதே இந்த குறிப்புகளில் அடிக்கடி சொல்லப்பட்டுள்ளன. இதோ ஓர் எடுத்துக்காட்டு.
இறை வாக்கினர் எசேக்கியேல் பிரிவு 22. உன்னிடத்தில் உள்ள இஸ்ரேலின் தலைவர்கள் தங்கள் வலிமையால் குருதி சிந்துகின்றார்கள். உன்னிடையே தாய் தந்தையரை அவமதித்தார்கள், அந்நியரை துன்புறுத்தி தந்தையற்றோரையும் கைம்பெண்களையும் இழிவாய் நடத்தினார்கள்.
ஆண்களை மையப்படுத்தி அமைந்திருந்த இஸ்ரேல் சமுதாயத்தில் கணவனை இழந்த கைம்பெண்கள் நிலம், சொத்து ஆகிய பிற உரிமைகளையும் இழந்தனர். சட்டப்படி உரிமைகளற்ற இவர்கள் கணவனின் குடும்பத்தினர் காட்டக்கூடிய கருணையை நம்பியே வாழ வேண்டியிருந்தது. இந்த குடும்பத்தின் கருணை கிடைக்காத போது கைம்பெண்ணின் போராட்டம் துவங்கும். நீதிமன்றங்களில் நடுவர்கள் முன்னிலையில் இந்த போராட்டம் தொடரும். இஸ்ரேல் மக்கள் வழக்கத்தின்படி நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பவர்கள் நேரடியாக தங்கள் வழக்கை வாதாட வேண்டும். அவர்கள் சார்பில் வாதாட வழக்கறிஞர்கள் கிடையாது. வழக்கிற்கு சாதகமாகவோ அல்லது அதற்கு எதிராகவோ ஓரிருவர் சாட்சி சொல்லலாம். இங்கும் ஒரு சிறு பின்னடைவு பெண்களுக்கு உண்டு. பெண்கள் பொது இடங்களில் சாட்சி சொல்வது மிக மிக அரிது. அப்படியே அவர்கள் சாட்சி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ ஆண்களின் விருப்பத்தை பொறுத்தது. உவமையில் கூறப்பட்டுள்ள கைம்பெண்ணின் வழக்குதான் என்ன? என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்பதே நடுவரின் முன் கைம்பெண் வைத்த வேண்டுதல். ஒருவேளை அந்த கைம்பெண்ணின் எதிரி கணவரின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். பாதுகாப்பற்ற சக்தியற்ற அந்த கைம்பெண்ணின் நிலையை நன்கு உணர்ந்த ஒருவர் அவருக்கு தீங்கு செய்து வந்ததால் கைம்பெண் நடுவரை நாடி வந்துள்ளார். அன்பு இதயங்களே, அன்று நடந்தது இன்றும் தொடர்கின்றது. சமுதாயத்தில் சக்தியற்றவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை பல வழிகளிலும் பயன்படுத்தும் அல்லது துன்புறுத்தும் மற்றவர்களை நாம் காண முடியும். கணவரின்றி குழந்தைகளின் துணையும் இன்றி கைம்பெண்கள் சந்திக்கும் துயரங்கள் மனித வரலாற்றில் நீண்டதொரு தொடர்கதை. அன்பு இதயங்களே, ஏழைகளின் துயரங்களை தொடர்கதையாக்குவது தனி மனிதர்கள் மட்டுமல்ல, அரசும் பன்னாட்டு நிறுவனங்களும் சமுதாயத்தில் வலுவிழந்தவர்களை பந்தாடி வருவது அவலமான ஒரு துயரம். முன்னேற்றம் என்ற போர்வையில் காடுகளை அழித்தல், தேவையற்ற அணைக்கட்டுகளை உருவாக்குதல், தொழிற்சாலைகளை கட்டுதல், அணுமின் நிலையங்களை ஆரம்பித்தல் என்று அரசும் பன்னாட்டு நிறுவனங்களும் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் இதுவரை பலியானது எல்லாமே வலுவற்ற மக்களே. இந்த முன்னேற்ற முயற்சிகளில் ஏழைகளும் பழங்குடியினரும் தொன்றுதொட்டு பயன்படுத்திய நிலங்கள் அநீதியான வழிகளில் அபகரிக்கப்படுகின்றன. எந்த ஒரு நாட்டிலும் இத்தகைய முன்னேற்ற முயற்சிகளுக்காக செல்வந்தரின் நிலங்கள் பறிக்கப்பட்டதாகவோ அல்லது அவர்கள் வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டதாகவோ வரலாறு உள்ளதா? சந்தேகம்தான். அன்பு இதயங்களே, பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் போராட்டம். நீதி கேட்டு போராடும் ஏழைகள் அரக்கத்தனமாக நிர்மூலமாக்கப்படுகின்றனர். தங்களிடம் உள்ள பணபலம், அதிகாரபலம் இவற்றை வேறு எதுவும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையால் அரசுகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் இவ்விதம் நடந்து கொள்கின்றன. இத்தகைய சக்திகளுக்கு எதிராக போராடும் வலுவற்றோரின் நம்பிக்கை என்ன? இறைவன் ஒருவரே. எனதருமை அன்புள்ளங்களே, இஸ்ரேல் மக்களின் இறைவன் ஏழைகள், அந்நியர், அநாதைகள், கைம்பெண்கள் ஆகிய வலுவிழந்த மக்கள் சார்பில் இருப்பவர் என்ற கருத்து விவிலியத்தின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன.
விடுதலை பயணம் பிரிவு 22. அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை அநாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். இறை வாக்கினர் மலாக்கி பிரிவு 3. சூனியக்காரர், விபச்சாரிகள், பொய்யானையிடுவோர், கூலிக்காரருக்கு கூலி கொடுக்காத வம்பர், கைம்பெண்ணையும் அநாதைகளையும் கொடுமைப்படுத்துவோர், அந்நியரின் வழக்கை புரட்டுவோர், எனக்கு அஞ்சி நடக்காதோர் ஆகிய அனைவருக்கும் எதிராக சான்று பகர்ந்து தண்டனை தீர்ப்பு வழங்க நான் விரைந்து வருவேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர்.
மோசேயின் வழியாகவும் இறைவாக்கினர்கள் வழியாகவும் இறைவன் கூறும் உறுதிமொழிகள் தொழுகை கூடங்களில் அடிக்கடி வாசிக்கப்பட்டன. இந்த பகுதிகளை கேட்டு வந்த கைம்பெண்கள் இந்த நம்பிக்கையால் உந்தப்பட்டு கடவுள் எப்படியும் தங்கள் சார்பில் வருவார், தங்களுக்கு நீதி வழங்குவார் என்ற எதிர்பார்ப்புடன் போராடியிருப்பார்கள். அன்பு நெஞ்சங்களே, கடவுள் தன் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஒரு கருவியாக கொண்டு இவ்வுலகில் பிறரன்பு சேவைக்கு இலக்கணமாக வாழ்ந்த முத்திப்பேறு பெற்ற அன்னை தெரேசாவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் அசை போடுவது நமக்கு நம்பிக்கை அளிக்கும். மனம் தளராமல் ஜெபிப்பது என்ற தலைப்பில் தாமஸ் லாங் என்ற மறைபோதகர் அன்னையை பற்றி கூறியுள்ள ஒரு நிகழ்வு இதோ. எட்வர்ட் பெனட் வில்லியம்ஸ் என்பவர் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அதிக புகழும் செல்வமும் படைத்த ஒரு வழக்கறிஞர். ஒருமுறை இவரை காண முத்திப்பேறு பெற்ற அன்னை தெரேசா சென்றார். அமெரிக்காவில் எய்ட்ஸ் நோயுற்றோருக்கென ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு அன்னை தெரேசா அப்போது நிதி திரட்டி கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனைக்காக தன்னிடம் நிதி கேட்க அன்னை தெரேசா வருகிறார் என்பதை வழக்கறிஞர் வில்லியம்ஸ் உணர்ந்தார். அவர் தன் நண்பரிடம், எய்ட்ஸ் நோய்க்கு நிதி உதவி செய்ய எனக்கு விருப்பமில்லை. அதே நேரம் அன்னை தெரேசா போன்ற புனிதமான ஒருவருக்கு இல்லை என்று சொல்லவும் எனக்கு தோன்றவில்லை. என்ன செய்வது என்று அவர் தன் நண்பரிடம் ஆலோசனை கேட்டார். நண்பரோ அவரிடம், அன்னையை நாம் நல்ல முறையில் வரவேற்று பேசுவோம், ஆனால் அவர்கள் கேட்கும் உதவியை செய்ய முடியாது என்பதையும் மரியாதையோடு சொல்லிவிடுவோம் என்று ஆலோசனை கூறினார். அன்னை தெரேசா வந்து சேர்ந்தார். தன் மருத்துவமனையை பற்றி சொன்னார், உதவி கேட்டார். வழக்கறிஞர் வில்லியம்ஸ் அவரிடம் தன்னால் உதவி செய்ய முடியாது என்று மரியாதையாக சொன்னார். உடனே அன்னை தெரேசா அவரிடம், நாம் சிறிது நேரம் ஜெபிப்போம் என்று கூறி இறைவனை நோக்கி ஒரு சிறு ஜெபத்தை கூறினார். அந்நேரம் வழக்கறிஞரும் அவரது நண்பரும் கண்களை மூடி ஜெபித்தனர். ஜெபம் முடிந்ததும் அன்னை தெரேசா மீண்டும் தன் விண்ணப்பத்தை முன்வைத்தார். மீண்டும் வில்லியம்ஸ் மரியாதையோடு மறுத்தார். அன்னை மீண்டும் வாருங்கள் ஜெபிப்போம் என்று கூறி மீண்டும் ஜெபித்தார். ஜெபம் முடிந்ததும் அன்னை தெரேசா மீண்டும் தனக்கு வேண்டிய உதவியை கேட்டார். வில்லியம்ஸ் மறுத்தார். இம்முறையும் அன்னை அவர்கள் வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னதும், சரி சரி என்று கூறிய வழக்கறிஞர் வில்லியம்ஸ் தன் செயலரிடம் திரும்பி, எனது செக்புக்கை எடுத்து வாருங்கள் என்று கூறினாராம். அன்பு இதயங்களே, இயேசு கூறிய இந்த உவமையில் நாம் சந்திக்கும் கைம்பெண்ணும் முத்தி பேறு பெற்ற அன்னை தெரேசா போன்ற உன்னத உள்ளங்களும் இறை வேண்டுதல் பற்றி நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை தொடர்ந்து பயில்வோம்.
இன்றைய விபுலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.